ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேயர்களே, இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், அப்போஸ்தலர் 14:8-10 வரை.
லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான்.
நாம் ஏற்கனவே பார்த்தது போல பவுலும் பர்னபாவும் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களை பெற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இந்த பகுதிகளுக்குள்ளே வரும்பொழுது புதிய ஏற்பாட்டு புத்தகம் இல்லை, ஆனால் நற்செய்தி அவர்களிடத்திலே இருந்தது. இவர்கள் கொண்டு வருகிற செய்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள்? அதற்கு அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வரம் தேவை. இந்நாட்களிலே நமக்கு வேத புத்தகம் இருக்கிறது. மக்கள் வேத புத்தகங்களை படிக்கிறார்கள் என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். ஊழியர் ஒருவர் தனது உடற்பயிற்சிக்காக ஒரு பெரிய மனிதர் ஒருவரோடு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முற்பட்டார். ஆனால் அந்த பெரிய மனிதர் வேதவசனங்களை குறித்து பூரணமாக அறிந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றும் உயிரோடு எழுந்தார் என்றும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அறிந்திருந்தார். அப்படியென்றால் ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று ஊழியர் கேட்டபொழுது, சில மனிதர்களுடைய பெயரை சொல்லி தாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற இவர்கள் எல்லாரும் இப்படி இப்படி இருக்கிறார்களே என்று கூறினாராம். அப்பொழுது ஊழியர் அவரை பார்த்து, உங்கள் கண்களை மனிதன் மேலிருந்து எடுத்து இயேசுவின் மேலே வையுங்கள். உங்களுடைய கண்களை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைப்பதே மிக முக்கியமானது. தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதே முக்கியமானது. நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள உறவே முக்கியமானது என்பதை விளக்கி காட்டினாராம். நாம் தேவனுக்கு முன்னாலே நிற்கும்பொழுது நாம் குறை காண்கிற மக்கள் யாரும் இடையிலே வரப்போகிறதில்லை. இதை விளக்கமாக சொன்ன பின்னர்தான் அந்த பெரிய மனிதர், ஓ, இதுவரை நான் இவ்வாறு சிந்தித்து பார்க்கவில்லையே, இனி இதை குறித்து நான் சிந்தித்து பார்ப்பேன் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, லீஸ்திராவிலே ஜனங்கள் பவுலையும் பர்னபாவையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 14:11
பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி.
அந்த மனிதன் சுகம் பெற்றுக் கொள்ளும்படியான உண்மையான விசுவாசமுடையவனாய் இருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னபொழுது அவன் உடனே குதித்து எழுந்து நடந்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். பவுல் செய்ததை கண்டவுடனே தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்தார்கள் என்று கூறினார்கள். பவுலையும் பர்னபாவையும் குறித்து உண்மையாகவே மிகவும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். கவனியங்கள், வசனங்கள் 12-13.
பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான்.
பவுல் அந்த குழுவின் தலைவராய் இருந்தார். முக்கியமாக அவரே முன்னாலே நின்று பேசினார். ஜனங்கள் அவர்களை தேவர்களாக்க முற்பட்டார்கள். அவர்களுக்கு பூமாலைகளையும் பலியிட எருதையும் கொண்டு வந்தார்கள். இன்றும் உலகத்திலே ஏதாவது சிறப்பான ஒரு காரியத்தை யாராவது செய்தால் அவர்கள் மிகவும் புகழப்படுகிறார்கள். தேவனுக்கு சமமாக அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். அடுத்த நாள் இதே மதிப்பும் மரியாதையும் மற்றும் ஒருவருக்கு செல்கிறது. எல்லாரும் செய்ய முடியாத காரியங்களை சிலர் செய்யும் பொழுது இவ்வாறாகவே தேவனுக்கு சமமாக மக்கள் அவர்களை நினைக்கிறார்கள். அதே வேளையிலே மறுநாளே அப்படிப்பட்டவர்களை சில வேளை அடிக்கவும் மக்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். கவனிங்கள், அப்போஸ்தலர் 14:14-16 வரை.
அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும்
ஜனங்கள் தங்களை வழிபட முற்பட்டதை பார்த்த பவுலும் பர்னபாவும் அதிர்ச்சியடைந்தவர்களாக அவர்களிடத்திலே சென்று நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தான் என்று கூறினார்கள். ஞாபகம் இருக்கிறதா? கொர்நேலியு முதல் முறையாக பேதுருவை பார்த்தபொழுது கீழே விழுந்து வணங்கினான். அவனை பார்த்து பேதுரு, நானும் மனுஷன்தான் என்று சொல்ல வேண்டியிருந்தது. இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு மனிதனையும் தொழுது கொள்ள தேவையில்லை. ஆனால் இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் சில மனிதர்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இது எத்தனை பரிதாபமானது இல்லையா? அப்போஸ்தலர் 14:17-18 பார்ப்போம்.
அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாத படிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது.
இப்பொழுது பவுல் இவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தருக்கு நேராக திருப்ப முற்படுகிறார். அவர்களுடைய அந்த வீணான தேவர்களை விட்டு திருப்ப முற்படுகிறார். தொடர்ந்து அப்போஸ்தலர் 14:19 பாருங்கள்.
பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்துக் கொண்டு போனார்கள்.
எத்தனை ஆச்சரியமானதா இருக்கிறது இல்லையா? மக்கள் எவ்வளவு எளிதாக மனமாறி விடுகிறார்கள். ஒரு நாள் பவுலையும் பர்னபாவையும் அவருடைய தேவர்கள் என்று தொழுது கொள்ள வந்தவர்கள் அடுத்த நாளே பவுல் மரிக்கும்படியாக கல்லெறிந்து விடுகிறார்கள். அவன் மரித்து போனான் என்று எண்ணி ஊருக்கு வெளியே இழுத்துக் கொண்டு போட்டு விட்டார்கள். அவன் மரித்து போனான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அவன் மரித்துதான் போயிருக்க வேண்டும். ஏனென்றால் பின்னாலே பவுல் இதை குறித்து எழுதும்பொழுது 2 கொரிந்தியர் 12:2-4 இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:2-4 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். சரி, யார் இந்த மனிதன்? அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 கொரிந்தியர் 12:7 அவர் என்ன சொல்கிறார்? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்கிறார். அன்றைக்கு லீசிரா பட்டணத்திற்கு வெளியே அரைகுறை உயிருள்ளவராக அல்ல, உயிரற்றவராகவே அவர் இழுத்து போடப்பட்டிருக்கிறார். தேவனே அப்போஸ்தலனாய பவுலை மீண்டுமாக உயிர்ப்பித்தார். சரி, இப்படியாக பவுலின் மேலே கல்லறியும்படியாக ஏன் தேவன் அனுமதித்தார்? கலாத்தியர் 6:7 பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பவுல் எதை விதைத்தாரோ அதைத்தான் அறுக்கிறார். ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வதற்கு முதன்மையான மனிதனாய் அங்கே நின்றார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், அது எவ்வளவு காலத்திற்கு முன்னாலே நடந்தது, இப்பொழுது அவர் மனமாற்றம் பெற்றுவிட்டார் அல்லவா என்று கேட்கலாம். அருமையானவர்களே, நாம் மனமாற்றம் பெற்ற பிறகும் நாம் எதை விதைத்திருக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். இதுதான் இயற்கையின் விதிமுறையும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் விதிமுறையும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஸ்தேவான் கல்லறிந்து கொள்ளப்படுவதிலே அவர் ஈடுபட்டதனாலே அதே காரியம் பவுலுடைய வாழ்க்கையிலேயும் நடைபெற்றது. இப்பொழுது அப்போஸ்தலர் 14:20 வசனத்தை பாருங்கள்.
சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான்.
இது மிக அற்புதமான ஒன்று. கல்லறியப்பட்ட ஒருவன் மிக பயங்கரமாக காயப்பட்டிருப்பான். பவுல் எழுந்தார். அடுத்த நாளே பிரயாணம் பண்ண அவரால் முடிந்தது. இது உண்மையாகவே அற்புதமான ஒரு காரியம். சரி, அப்போ சிலர் 14:21-22 கவனியுங்கள்.
அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
நீங்கள் பவுலின் பிரயாண வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் தெர்பை அவருடைய பிரயாணத்தின் இறுதியிலே காணப்படுகிறது. இங்கே இருந்து மீண்டுமாக லீஸ்திரா, இக்கோனியா, அந்தியோயா என்றுதான் அவர்கள் பின்னாலே சென்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 14:23.
அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள்.
அவர்கள் பிசிதியா, பம்பிலியா வழியாக கடந்து மீண்டுமாக பெருகே ஊரிலே பிரசங்கித்தார். பின்னர் அத்தலியா சென்று அங்கேயிருந்து கப்பல் ஏறி அந்தியோயாவுக்கு போனார்கள். இந்த அந்தியோயாவிலிருந்துதான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வசனங்கள் 26-28 வரை கவனியுங்கள்.
அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள்.
அந்தியோகிய சபையிலே வந்து ஊழியங்களை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படியாக வந்தார்கள். ஏனென்றால் இந்த திருச்சபைதான் பவுலையும் பர்னபாவையும் அனுப்பியது. மிக தெளிவாக புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் வாசலை திறந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். முதலாவது, சுவிசேஷம் பரவ ஆரம்பித்த பொழுது திருச்சபையிலே வந்த எல்லாரும் எபிரேயராயிருந்தார்கள். பின்னர் ஒரு சில புறஜாதியானவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது மிக தெளிவாக புறஜாதியாரை நோக்கி சுவிசேஷம் செல்லுகிறது. சின்ன ஆசியாவில் உள்ள எல்லா சபைகளிலுமே முழுவதுமாக யூதரல்லாத மனிதர்களே அங்கத்தினராயிருந்தார்கள். ஒரு சில இடங்களிலே ஒரு சில யூதர்கள் திருச்சபையின் அங்கத்தினராயிருந்தாலும் அதிகமான இடங்களிலே யூதர்கள் சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டார்கள். புறஜாதியான மக்கள் மிக ஆர்வத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 15 பார்க்கப் போகிறோம். பவுலும் பர்னபாவும் சென்ற முதல் ஊழிய பிரயாணம் நிறைவடைந்துவிட்டது. கலாத்தியா பகுதியிலே ஸ்தாபித்த எல்லா சபைகளுமே 100% புறஜாதியான மக்களை கொண்டதாக இருந்தது. முதல் முறையாக திருச்சபை பாடு அனுபவிக்கப் போகிறது. யூதேயாவில் உள்ள அநேக எபிரேய கிறிஸ்தவர்கள் பரிசேயர்களாயிருந்தார்கள். இவர்களுக்கு மோசேயின் பிரமாணங்களை விட்டுவிட மனதில்லை. புறஜாதி மக்களும் மோசேயின் பிரமாணத்தின் வழியாகவே திருச்சபைக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது, புறஜாதியார் விருத்த சேதனம் செய்யப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்றார்கள். இந்த செய்தி எருசலேம் திருச்சபைக்கும் சென்றடைந்தது. இப்பொழுது அப்போஸ்தலர்கள் இதற்கான விடையை சொல்ல வேண்டும். திருச்சபை எந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது? சின்ன ஆசியாவில் இருக்கும் திருச்சபைகள் எந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது? எனவே எருசலேமிலே முதல் சபை தலைவர்களின் மாநாடு நடைபெற்றது. திருச்சபை வரலாற்றை பார்த்தால் மற்ற திருச்சபை தலைவர்களின் கூடுகையிலே வேத புஸ்தகத்திலே சேர்க்கப்படக்கூடிய புஸ்தகங்கள் எது என்பதை குறித்தெல்லாம் தீர்மானித்தார்கள். மற்றொரு திருச்சபை தலைவர்களுடைய கூடுகையிலே இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாகவும் முழுமையாக தேவனாயும் இருந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது. இவ்வாறாக திருச்சபையிலே கொள்கைகளை குறித்த வேறுபாடுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் திருச்சபை தலைவர்கள் ஒன்று கூடி சரியான கொள்கை எது என்பதை உறுதி செய்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட திருச்சபை தலைவர்களுடைய ஐக்கியம் தேவை என்று நீங்கள் சொல்லலாம். அது நல்லதுதான். ஆனால் இந்த திருச்சபைகளிலே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மிக வித்தியாசமானபடியினாலே இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஒரு தலைவர் கூடுகை ஏற்பட முடியாது. இப்படிப்பட்ட வாக்குவாதங்களிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் பெரிய வேத புத்தகம் வைத்திருக்கலாம், ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு செல்லலாம், அருமையான பாடல் பாடலாம். ஆனால் திங்கட்கிழமை முதல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்து தங்கியிருக்க வேண்டும். அவரை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட அவரை குறித்து நாம் எண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா, நான் செய்யப்போகும் காரியம் அவருக்கு விருப்பமானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அவர் பங்கு பெறுகிறவராய் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளிலேயும் அவர் நம்முடைய பங்காய் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 15:1
சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள்.
வாக்குவாதத்திற்கான காரணத்தை பார்த்தீர்களா? ஒருவர் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது கேள்வி அல்ல. ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது போல போதகம் பண்ணினார்கள். இந்த பிரச்சனையின் ஆழத்தை சற்றை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 15:2
அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களைச் சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்.
கவனித்தீர்களா? வைத்தியனாய லூக்கா இங்கேயும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது என்று எழுதியிருக்கிறார். அங்கே எழுந்த தர்க்கமும் வாக்குவாதமும் சிறியது அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். சொல்லப்போனால் சுசேஷமே ஒரு கேள்விக்குறியாக இந்த கூட்டத்திலே இருக்கிறது. இந்த கூடுகை குறித்த விபரத்தை கலாத்திய நிறுவத்திலே நாம் விவரமாக பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி என்பது இரண்டு வகைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நற்செய்தி குறித்த உண்மைகள், அது அடிப்படையானது, அது தேவையானதே. 1 கொரிந்தியர் 15:5 முதல் 5 வசனங்களிலே இதை பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் செய்யப்படல், உயிர்த்தெழுதல் இவற்றிலே இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:5 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். இது சுவிசேஷத்திற்கான அடிப்படை உண்மைகள். இவை இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள். இப்பொழுது 1 கொரிந்தியர் 15:15-17 கவனியுங்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நற்செய்தி என்பதே இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவரே முதற் பலனாக உயிரோடு எழுப்பப்பட்டார். எனவே நற்செய்தியை குறித்த அடிப்படை உண்மைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். சரி, நற்செய்தியை குறித்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், அந்த அடிப்படை உண்மைகளை குறித்து எப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்பதே. இதுதான் கலாத்தியர் நிறுவத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள். இதுவே எருசலேமிலே கூடிய முதல் ஆளுகை கூட்டத்திலே, ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்ட காரியம். கவனியங்கள், கலாத்தியர் 3:22 அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. சரி, ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. மீண்டும் கலாத்தியர் 2:15-16 கவனியுங்கள். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாகிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாகும். அந்த நாட்களிலே இருந்த அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் இன்று வேதத்தை வாசியாமல் இருக்கிற மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு வேதத்தை விசுவாசியாதவர்கள் நற்செய்தியின் அடிப்படை சத்தியத்தையே புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களால் நம்ப முடியாது. இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்து என்பதே ஒரு மூட கதை என்றும் சொல்வார்கள். அவர் வாழ்ந்ததும் இல்லை, மரித்ததும் இல்லை என்பார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக மரித்ததை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுக்கவில்லை. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சந்தித்த அநேகர் அங்கே இருந்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து சொல்லும்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த சுமார் 500 பேரை குறித்து சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் 500 சாட்சிகளோடு நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறலாம். இங்கே அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். எனவே சுவிசேஷத்தை குறித்த அடிப்படை சத்தியங்கள் கேள்விக்குறி அல்ல. அந்த சத்தியத்தை வாழ்க்கைக்கு ஏற்றபடி மொழிமாற்றம் செய்வதிலேதான் பிரச்சனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் சிலுவையிலே மரித்தது உங்களை ரட்சிக்க போதுமானதா? அல்லது நீங்கள் வேறு ஏதாவது சடங்காச்சாரத்தை நிறைவேற்ற வேண்டுமா? அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டுமா? நியாயப்பிரமாணத்தின் வழியாக நீங்கள் சென்றால்தான் ரட்சிக்கப்பட முடியுமா? இதுதான் அன்று கேட்கப்பட்ட கேள்விகள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த சடங்காச்சாரங்களையும் செய்ய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவருடைய பாதத்திலே உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தாலே அவர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். பவுலும் பர்னபாவும் இந்த சத்தியத்தை தான் தெளிவாக அறிந்திருந்தபடியினாலே யூதரல்லாத மக்கள் மத்தியிலேயும் சென்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்து அவர் எப்படி அவர்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தார், என்னை நீதிமானாக்கும்படியாகவும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நமக்கு தந்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நிச்சயமற்ற யாராவது இப்பொழுது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தில்தானே இயேசு தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை விசுவாசியுங்கள். அவருக்கு மறைவானது உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யுங்கள். அவரே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தர காத்துக்கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, ஆதி திருச்சபையிலே அடிப்படை சத்தியங்களை குறித்த கேள்விக்குறி வந்தபொழுது உம்முடைய ஊழியர்கள் உறுதியாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களிடத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து யார் கேள்வி எழுப்பினாலும் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரே ஒரு வழி சரியானது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஞான இருதயத்தையும் சரியான வார்த்தையையும் வல்லமையையும் தைரியத்தையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். ரட்சிப்பின் நிச்சயம் பெறாத யாராவது இன்றைக்கு இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காகவும் நீர் சிலுவையிலே தொங்கினீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்மையே தங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அர்ப்பணித்தேன் 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 என்றே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாரா. பாம்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. மாபெரும் அக்னியா முந்தன் நேசம், வெள்ளமோ ஆஸ்தியோ தனித்திடா. நேசமே உமக்கே நாரடிமை, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. எரேமியா 33:3.